SBS தமிழ். வணக்கம் யூசுப் அவர்களே.
வணக்கம் ரைசல்.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.
ஆமாம், எனக்கும் மகிழ்ச்சி.
வந்து இப்ப ஒரு வங்கியில போனா வேரியபிள்ங்கிறான், ஃபிக்ஸ்டுங்கிறான், ஆப்ஷன்ங்கிறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேரியபிள்னா என்னன்னு சொல்லுங்களேன்.
வேரியபிள் என்றால் அதில் அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. அதாவது நாம் ஒரு வங்கியில் போய் கடன் வாங்கி வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால் அந்த கடன் விகிதம், அந்த வட்டி விகிதம் மாற வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய வட்டி 4% என்று இருக்கலாம், திடீரென்று அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த மாதம் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து, பொருளாதார நிலைமையின் காரணத்தை வைத்து அதனுடைய வட்டி விகிதம் கூடக்கூடும், குறையவும் கூடும். அதில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் அதில் மாற்றக்கூடிய அந்த வட்டி விகிதம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் வேரியபிள்.
சரி, இப்போ அப்படி பார்த்தா ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறது வந்து வட்டி விகிதம் மாறாது அப்படியா?
ஆ, ஃபிக்ஸ்டு என்றால் பொதுவாக இது ஃபிக்ஸ்டு ஒரு காலத்துடன் சேர்ந்திருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ், 2 வருடங்களுக்கு, இல்லை என்றால் 3 வருடங்களுக்கு, 4 வருடங்களுக்கு, சில வங்கிகள் 7 வருடங்கள் வரை கூட ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஒரு கட்டுப்பாட்டுள்ள வட்டி விகிதத்தோடு தருகிறோம் என்பார்கள். அப்படி தரும் பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். நான் $1000 வட்டி வாங்கினேன், அது $100,000 கடன் வாங்கினேன், எனக்கு 4% வட்டி அப்படி என்றால் நீங்கள் தீர்மானித்த அந்த காலகட்டத்துக்கு அது மாறவே மாறாது. அதில் அந்த பெனிஃபிட் இருந்தால் ஒரு காலத்தில் வட்டி அதிகமானாலும் கூட உங்களுடைய வட்டி அதிகமாகாது. அதே சமயம் மற்ற வட்டிகள் குறைந்தால் உங்களுடைய வட்டி குறையாது. அதனால் பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல வசதி. இந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் என்பது நாம் தெரியும், நமக்கு மாதம் மாதம் எவ்வளோ தான் போகுது.
ஆமாம், மாதந்தோறும் இவ்வளோ வட்டி கட்டிடணும்,
அவ்வளோதான் இருக்குது, ஒரு நல்ல வசதி. இதில் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்றால் நீங்கள் அதிகப்படியாக இப்பொழுது நான் வந்து 100 லட்சம் கடன் வாங்கிட்டு 4% வாங்கிட்டேன், மாதம் மாதம் இவ்வளோ கட்ட வேணும், இப்பொழுது என்னுடைய கைவசம் அதிகமாக பணம் இருக்கிறது என்று சொல்லி அந்த வட்டி அதை நான் போட முடியாது. ஆனால் வேரியபிளில் அதை போட அனுமதிப்பார்கள். அந்த வசதி இருக்காது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில். ஆனால் திட்டமிடுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த கடன் திட்டத்தில் பார்த்தால் வேரியபிள் ஃபிக்ஸ்டு இதை விட இன்னொன்றும் இருக்கிறது, அதாவது ஸ்பிளிட் லோன் என்பதாகும். அதாவது ஸ்பிளிட் லோன் என்பது நான் இப்போது வந்து $100,000 கடன் வாங்கியிருந்தால் அதில் ஒரு தொகையை $60,000 நான் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டாகவும் மீதி $40,000 வேரியபிள் இன்ட்ரெஸ்ட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் எடுத்துக்கொள்வது அதில் ஒரு நன்மை என்னவென்றால், நான் என்னிடம் சில சமயம் கையில் கேஷ் இருந்தால், பணம் அதிகமாக இருக்கிறது, அந்த தொகையை நான் இந்த வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் அந்த கடனில் நான் போடலாம், அதிலிருந்து எனக்கு வட்டி குறையும். அப்படி நான் அதிக தொகையை நான் செலுத்துவதென்றால் மொத்தமும் ஃபிக்ஸ்டு இருந்தால் நான் இந்த தொகையை செலுத்த முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பயன் இருக்கிறது. மேலும் சில சமயம் வட்டி குறைந்தாலும் கூட அந்த பகுதியில் மாத்திரம் அந்த பயன் அந்த கிடைக்கும், இந்த வேரியபிள் பகுதியில் எனக்கு அந்த பயன் கிடைக்கும்.
அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ $100,000 $100,000 வந்து கடன் எடுத்திருக்கிறேன்னா ஒரு 50,000 ஃபிக்ஸ்டு, 50,000 வேரியபிள்.
ஆமாம்,
வேரியபிளில் வந்து வட்டி கூட போனால் கூட கொடுத்துக்கலாம்.
ஆமாம்,
குறைஞ்சா வந்து நல்லதுதான். ஃபிக்ஸ்டில் வந்து இதே வட்டி தான் வந்து ஒரு 2 ஆண்டுகள் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அப்படி கொடுத்துட்ருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, இப்போ இதில் வந்து ஆஃப்செட்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னது அப்போ?
ஆஃப்செட் என்பது இப்பொழுது நான் ஒரு உதாரணம் தருகிறேன். கணக்கு இப்போ வந்து நான் $100,000 நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு 4% வட்டி என்று வைத்துக்கொள்ளலாம். $100,000 $100,000 கடன் வாங்கியிருக்கேன், 4% வட்டி என்றால் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்பொழுது ஒரு வருடத்துக்கு $4,000 நான் வட்டி கட்டுவேன், அந்த மாதிரி போகும். ஆனால் இப்பொழுது என்னிடம் ஒரு 25,000-50,000 கையில் கேஷ் இருக்கிறது என்றால் அதில் நான் வங்கியில் வைத்திருந்தால் எனக்கு இப்பொழுது நிலைமையில் 1% தான் வட்டி கிடைக்கும். ஆனால் அங்கு நான் 4% வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த பேங்கில் போட்டால் எனக்கு 1% தான் கிடைக்கும். இந்த ஆஃப்செட் என்பது என்னது என்றால், உங்களுடைய வட்டி கணக்கை உங்களுடைய சேவிங்ஸ் சேமிப்பு கணக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். ஆக நான் என்னிடம் இருக்கும் 50,000 அந்த வட்டி கணக்கிலே போட்டு விடுகிறார்கள், கடன் கணக்கில் போட்டு விடுகிறார்கள். அப்படி போடுவதானால் என்னுடைய கடன் தொகை குறைகிறது. அதாவது நான் 100,000 முதலில் வாங்கியிருந்தது, இந்த 50,000 போட்டதனால் எனக்கு 50,000 குறைந்து விடுகிறது அந்த தினத்துக்கு. அடுத்த தினமும் அப்படி இருந்தால் அதே 50,000 இருக்கும், அடுத்த தினமும் அப்படி இருந்தால் அதே 50,000. இப்படி அது நான் அந்த சேமிப்பை கடன் அக்கௌண்ட்டில் சேர்ப்பதனால் என்னுடைய கடன் தொகை குறைகிறது, அதனால் நீங்கள் வட்டி குறைவாக செலுத்துவீர்கள். அதே சமயம் எனக்கு பணம் கொஞ்சம் அவசர தேவைக்கு தேவை என்றால் அதிலிருந்து நான் மீண்டும் எடுத்துக்கொள்வேன், எடுக்கும் பொழுது என்னுடைய கடன் தொகை அதிகரிக்கிறது. இது ஒரு மிக ஒரு வசதியான ஒன்று. நம்மளுடைய தினசரி செலவு வகைகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் வருமானம் இப்பொழுது சம்பளம் வருகிறது, அந்த பணத்தை அந்த கடன் அக்கௌண்ட்டில் போட்டு விடலாம். அப்பொழுது அப்போ நாம் கொடுக்கும் வட்டி குறைவாக இருக்கும்.
அப்போ ஆஃப்செட்டும் வேரியபிளும் இருந்தானா நல்லது?
ஆமாம், ஆஃப்செட்
வேரியபிள் லோன் இல்லாமல் வந்து வெறுமனே ஆஃப்செட் இருந்து பிரயோஜனம் இல்லை.
ஆஃப்செட் வேரியபிள் எப்பொழுதும், ஆஃப்செட் அக்கௌண்ட் எப்பொழுதும் வேரியபிள் அக்கௌண்ட்டுடன் சேர்ந்து தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டுடன் சேர்ந்து ஆஃப்செட் அக்கௌண்ட் இருக்க முடியாது. அதனால் தான் நான் நீங்கள் இப்பொழுது நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் ஒரு 10% வேரியபிள் அக்கௌண்ட் வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் வருமானம் செலவை இந்த ஆஃப்செட் அக்கௌண்டாக வைத்து செலவு செய்வார்கள்.
சரி, இப்போ அடுத்து வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஒன்லி, அதாவது வட்டி மட்டும் கட்டுற ஒரு லோன் கடன், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும், அதாவது முதலும்
வட்டியும் சேர்ந்து
கட்டுறது. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
இப்போ 100,000 கடன் வாங்கியிருக்கிறேன் என்றால் 4% கடன் வாங்கியிருக்கிறேன். அதில் முதலும் வட்டியும் என்றால் ஒவ்வொரு மாதமும் நான் செலுத்தும் வட்டியில் ஒரு சிறிய தொகை முதலுக்கு போகும், இன்னொரு மீதி வட்டிக்காக போகும். ஆரம்பத்தில் கொடுக்கும் வட்டி அதிகமாக இருக்கும், ஒரு சிறிய தொகை மாத்திரம்தான் முதலுக்கு போகும். வருடமாக ஆக ஆக இது மாறிக்கொண்டே வரும். இறுதியில் நாம் கொடுக்கும் தொகையில் பெரும்பான்மையான தொகை முதலுக்கு போகும், வட்டி குறைவாக இருக்கும். அந்த மாதிரி அது முதலும் வட்டியும் சேர்ந்தது. இன்ட்ரெஸ்ட் ஒன்லி என்றால் உங்களுடைய நீங்கள் கொடுக்கும் வட்டி மாத்திரம் தான் கொடுப்பீர்கள், முதலீட்டுக்கான பணம் எதுவும் போவதில்லை. ஆகவே நீங்கள் 10 வருடங்கள் வட்டி கட்டினால் கூட அந்த முதல் அப்படியே தான் இருக்கும். நான் 100,000 கடன் வாங்கி வட்டி கொடுத்துக்கொண்டே இன்ட்ரெஸ்ட் ஒன்லி என்று கொடுத்துக்கொண்டே இருந்தால் 10 வருஷம் கழித்து என்னுடைய கடன் இன்னும் 100,000 இருக்கும். இதை முக்கியமாக இந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது வீடு வாங்கி வைத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறார்கள், அவர்கள் இதை உபயோகிப்பார்கள் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி. ஏனென்றால் இவர்களுக்கு வரி சலுகை கிடைக்கிறது. இவர்கள் அந்த வீட்டின் கடனை அவர்களுக்கு குறைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னோக்கம் கிடையாது. வட்டி கொடுக்க வேண்டும், அது மாத்திரம்தான். பின்னால் விற்கும் பொழுது அதை பார்த்து கொள்ளலாம் என்று இன்ட்ரெஸ்ட் ஒன்லி என்று வாங்கிக் கொள்வார்கள்.
மிக்க நன்றி யூசுப் அவர்களே, ஒரு தெளிவான விளக்கத்தை தந்தீங்க. அதாவது இப்போ பேங்கர்ஸ், அதாவது வங்கியாளர்களோட பேசும்போது, அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை எளிமையாக அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு சாதாரண மனிதன் எளிமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு மிக எளிமையான பதங்களை உபயோகித்து விளக்கம் தந்தீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசல், நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.